தேவன் உடன்படிக்கையின் தேவன். அவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண அவர் ஏற்கனவே தீர்மானிச்சிருந்தார். அதன்படி விக்கிர ஆராதனை என்கிற ஒரு இடத்திலே அவன் இருந்த பொழுது அந்த நாட்டை விட்டு வெளியே வரும்படிக்கும் இனஞ்சனத்தையும் அவருடைய வீட்டையும் விட்டு வெளியே வரும்படிக்கும் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதன்படி அவன் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பின் செல்ல அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவன் சொன்னார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உனக்குள் உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய வித்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். The seed, அவர் கூறியதை இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே வைத்து அவருடைய அந்த சந்ததியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். சுதேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்வதற்காக அந்த நேரம் வந்தது. தேவன் உடன்படிக்கை இந்தவன் தமக்கு பயந்தவர்களுக்கு உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார். உடன்படிக்கை என்றால் இரு மனிதர்கள் சேர்ந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு பல ஆணைகளை கூறி அவர்கள் ஒரு பரிப்பொருளாக அல்லது சில பரிப்பொருட்களாக சில மிருகங்களை எடுத்து இரண்டு துண்டுகளாக வெட்டி அந்த பாதி துண்டுகளை ஒரு பக்கத்திலும் மற்ற பாதி துண்டுகளை மறுபக்கத்திலும் வைத்து இரண்டு பேரும் அந்த இரண்டு துண்டுகளின் நடுவே ஒன்றாக கடந்து போகும் பொழுது சத்திய ஆணை கொடுப்பார்கள், நான் என் வாழ்க்கையை உமக்கு ஒப்புவிக்கிறேன். மற்றவர் சொல்வார், நானும் என் வாழ்க்கையை உமக்கு ஒப்புவிக்கிறேன், உன்னுடைய எதிரிகள் என் எதிரிகள். அவர் சொல்லுவார், என்ன எதிரிகள்? உன்னுடைய எதிரிகள் என் எதிரிகள் என்று இவ்வண்ணமாக இரண்டு பேரும் அந்த ஆணைகளை பரிமாறிக்கொள்வார்கள். மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அந்த வெட்டுண்டு அந்த பாதியாக இருக்கும் மிருகங்கள் அல்லது பறவைகளின் துண்டுகளை போல நான் என் வாழ்க்கையை உமக்கு ஒப்புவிக்கிறேன் என்று செய்யும் ஆணை. இந்த இரண்டு மனிதர்களும் பிரதிநிதிகளாக இருக்கலாம் இரண்டு ஜனக்கூட்டத்திற்கு, ஆனால் குறிப்பாக அவர்களது குடும்பங்கள் அந்த உடன்படிக்கைக்குள்ளாய் நிச்சயம் வருகிறது. உடன்படிக்கை மீறுகிறவன் மரண தண்டனையை பெற்றுக்கொள்ளுவான். ஆரம்ப காலத்திலே இந்த உலகத்திலே இருந்த ஜனங்கள் தேவனை அறியாதிருந்தாலும் இந்த இரட்ச உடன்படிக்கையின் மிகவும் இறுக்கமான அந்த பிடி அதில் இருந்து கலண்டு போக முடியாதபடிக்கு அது செய்யப்பட்டது செய்யப்படுகிறது என்பதை அறிந்திருந்தார்கள். They don't just play with covenants. They knew the seriousness of it. மிகவும் முக்கியமான காரியம். பல மதத்தவர்களுக்கும் இது தெரிந்திருக்கிறது, இற்றவரை அது தெரியும். சிலர் ரெண்டு கைகளையும் உடன்படிக்கை பண்ணும் பொழுது சின்ன ஒரு வெட்டொண்டு போட்டு அந்த இரண்டு கையையும் அவர்கள் ஆளுக்கால் இப்படி வைத்து அந்த அவர்களுடைய இரத்தங்களை கலக்கும்படி செய்வார்கள். இரண்டு கிளாஸ் மேசையிலே வைக்கப்படும், அதற்குள்ளே கொஞ்சம் திராட்சை ரசம் ஊற்றுவார்கள். அதன் பிறகு கையை பிதுக்கி இவருடைய இரத்தம் இந்த கிளாஸுக்குள்ளே போகும், இவருடைய மற்றவருடைய இரத்தம் மற்ற கிளாஸுக்குள்ளே போகும் அந்த திராட்சை ரசத்துக்குள்ளே. அதன் பிறகு இரண்டு கிளாஸையும் அந்த திராட்சை ரசத்தை கலப்பார்கள், கலந்து மறுபடியும் அந்த ரெண்டு கிளாஸையும் அவர்கள் குடிப்பார்கள். இப்பொழுது அவர்கள் இரத்த சகோதரர்கள். அவர்கள் பண்ணிய உடன்படிக்கை எதுவுமே மாற்ற முடியாது. அவர்கள் மூலமாக அவர்கள் இருவரது குடும்பங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த இரத்த உடன்படிக்கை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் கல்வாரியிலே நமக்கு செய்ததை இந்த வெளிப்படுத்துதல் நமக்கு இல்லாமல் எத்தனை வருஷங்கள் எத்தனை காலமாக நாங்கள் தடவி தெரிந்து இன்றைக்கு ஜனங்கள் அவர் ஆணையிட்ட காரியங்களை கூட சந்தேகப்படத்தக்கதாக கெஞ்சி கொண்டு தெரிகிறார்கள். ஏன் அதனுடைய வெளிப்படுத்துதல் தெரியவில்லை. அவர் குமாரனின் இரத்தத்திலே ஆணையிட்டவைகள் அதை அவர் ஒரு காலம் மாற்ற முடியவே முடியாது என்பதை இவர்கள் அறிய முடியாமல் இருக்கிறது. பாடல்கள் 25:14 கூறுகிறது, தேவன் தம்முடைய இரகசியத்தையும் அவரது உடன்படிக்கையையும் தமக்கு பயந்தவர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்துவார், எல்லா விசுவாசிகளுக்கும் அல்ல. இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள் சபைகளிலே இருக்கலாம், ஆனால் யார் சபைக்கு பயப்படுகிறார்களோ, யார் இந்த வசனத்துக்கு நடுங்குகிறார்களோ, அவர்களுக்கு தான் அந்த உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். தாவீதுக்கு அந்த உடன்படிக்கையை வெளிப்படுத்தி இருந்தார். அங்கே இருந்து அந்த கூட்டம் அனைத்துக்குமே அதனுடைய அர்த்தமே தெரியவில்லை. ஆபிரகாமோடு பண்ணி இறைச்ச உடன்படிக்கை எப்படிப்பட்ட பாரதூரமானது என்று சவுல் ராஜாவும் அறியவில்லை, அங்கே இருந்த போர் வீரர்களும் அறியவில்லை, அந்த போரில் பங்குபற்றிய மற்ற ஜனங்களும் அறியவில்லை. அவர்களுக்கு போர் இருக்கவில்லை, பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். கோலியாத் 40 நாள் வந்து அவர்களை பயமுறுத்தினான். ஆனால் இந்த காரியம் காதிலே விழுந்ததும் தாவீதுக்கு அவன் வந்து கேட்டது உங்களுக்கு தெரியும், தேவனுடைய இராணுவத்தை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத, அதாவது உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கை இல்லாத இந்த மனுஷன் யார், இவன் யார், ஓ என்ன கேள்வி என்பதை பார். David knew the assurance, the surety of the covenant. அந்த உடன்படிக்கையின் அணுங்குப்படி என்ன என்பதை தாவீது அறிந்திருந்தான். அதான் பிரத அவன் வாலிபனாக இருந்தும் அந்த மாதிரி போய் சொன்னான். அவன் மிரட்டினான் இவனை. அவன் சொன்ன, நீ ஈட்டியோட வருகிறாய், நீ கேடகத்தோட வருகிறாய், நீ அதையும் இதை பேசிக்கொண்டு வருகிறாய், நானும் கர்த்தருடைய நாமத்தில் நான் உன்னை வந்திருக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய தலையை வட்டி கையில் கொடுப்பார், உன்னுடைய மாம்சத்தை இந்த பறவைகளுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். எங்க பிரதே வந்தது இந்த விசுவாசம் எப்படி, எவ்விதம் அவனை கேசட் பிளேயர் இருக்கே இல்லை, சிடி பிளேயர் இருக்கே இல்லை, அந்த நேரத்தில் எப்படி பிரதே இது வரலாம். தமக்கு பயந்தவர்களுக்கு தேவர் இந்த உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு தெரிந்திருந்தது, தேவன் இரத்த உடன்படிக்கை செய்யும்படிக்கு அவர் சொல்லி இருந்தால் அவர் ஆணையிட்டு கொடுத்ததே, நீ உன்னுடைய எதிரிகளின் வாசல்களை மேற்கொள்ளுவாய் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அந்த 3000 வருஷங்களுக்கு 100 கணக்கான வருஷங்களுக்கு முன்பு கொடுத்த அந்த வாக்கு சத்தம் உண்மையானது என்பதை தாவீது அறிந்திருந்தான். சகோதரர்களே, தேவன் நமக்கு இயேசுவின் மூலம் இரத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். What a thing! இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணினவர்களை என்னண்டை சேர்த்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் பாடல்கள் 50:5 இவ்வளவு உங்களுக்கு ஞாபகத்துக் கொண்டு வருகிறேன். பலி இல்லாமல் அங்கே உடன்படிக்கை இல்லை, பலிப்பொருள் அங்கே இருக்கத்தான் வேண்டும், பலிப்பொருள் அங்கே இருந்தால் இரத்தம் சிந்தப்படத்தான் வேண்டும். ஓகே, so God planned to enter covenant with Abraham. ஆதியாகமம் 15 எடுப்போம். இதிலே ஆனந்த அவருடைய உடன்படிக்கை தொடங்குகிறது. 5 வாசிப்போம். 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து, அதாவது ஆபிரகாமை, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், விடுதலை உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இதோ வெளியே கொண்டு வந்து ஒரு காட்சியை காண்பித்தார், அந்த நட்சத்திரங்களை பார்க்கும்படி செய்தார். அவன் பார்க்கும் பொழுதே அவர் சொன்னார், இப்படியாய் உனக்கு பிறக்கும் பிள்ளைகள் அநேகமாயிருக்கும். சகோதரர்களே, ஈசாக்கு ஒரு மகன் பிறந்தாலும் வாக்கு சத்தத்தின்படி அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே அத்தனை 100 வருஷங்களுக்கு பிறகு பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கியது. இவர்கள் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு யூதர்கள் பல இடங்களுக்கும் அவர்கள் சென்றார்கள், பல தேசங்களுக்கும் சென்றார்கள். தேவனுக்கு விசுவாசத்தின் மூலமாக நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் அந்த நேரத்திலேதான் அவர் கூறிய இந்த வார்த்தை, இந்த திக்கதரிசன வார்த்தை நிறைவேறியது. சகோதரர்களே, இந்த உடன்படிக்கையை தேவன் அவனோடு வைத்திருக்க சித்தம் கொண்டார். 7 வசனத்தை வாசிப்போம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தியருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கச்சர் நானே என்றார். இடம் மிக முக்கியம், நம்முடைய வீடும் வளவும் மிக முக்கியம். அரசாளுகிறவர்களுக்கு ஒரு இடம் தேவை. தேசம் இல்லாத அரசாள முடியாமல் இருக்கும் ஒரு ராஜா கண்டிருக்கிறீர்களா? அரசாளும் அதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியாக இருக்க முடியாது. ராஜா ஒரு ஆள் இருந்தால் அவருக்கு அரசாளும் இடம் ஒன்று, ஆளுகை செய்யும் இடம் ஒன்று தேவை. அதனாலே தான் இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் அந்த மேப் அவ்வளவுச்சையும் எடுத்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காண்பித்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு உன் கண்கள் ஏறெடுச்சுப்பார், இந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், உனக்கு முன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர் சொன்னார். ஆம், the land is so important for God, very important. வளவு காணி பூமி மிக முக்கியம். நீ அதை ஆளுகை செய்ய வேண்டியதாயிருக்கிறது. அது தேவன் உனக்கு கொடுத்த அந்த சொத்து. இது பலருக்கு தெரியாது. இன்றைக்கு தேவன் அவ்விதமாக அந்த அந்த தேசத்துக்கு அந்த அவர்களது எல்லைகளை கொடுத்திருக்க ஆபிரகாமுக்கு, கேக்குறீங்களா? எத்தனை வருஷங்களாக இவர்கள் தேவனை விட்டு விலகினபடியால் பலஸ்தீனியரும் இன்னும் மற்றவர்களும் பலரும் வந்து அவர்களது காணியாட்சி பூமிகளை பறித்து கொண்டார்கள். சில சொல்லி இருக்கிறார்கள், சில தேசங்கள் நீங்கள் எருசலேமிலும் ஒரு பகுதியை கொடுக்கத்தான் வேணுமண்டே. எந்த முட்டாள்தனமான காரியம்! கடைசி மட்டும் அதை கொடுக்க முடியாது. தேவன் வாக்கு சத்தம் பண்ணினார், இரத்த உடன்படிக்கையின் மூலம் வாக்கு சத்தம் பண்ணினார். தேவன் வாக்கு சத்தம் பண்ணினதை நிறைவேற்றியே தீருவார். உலகமே பிறந்தால் என்ன, வானமும் பூமியும் ஒளிந்தால் என்ன, வருஷங்கள் கடந்தால் என்ன, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு சத்தத்தை நிறைவேற்றியே தீருவார். உன் வித்தின் மூலமாக, in your seed, இந்த பூமி அனைத்தும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே வைத்ததை சொன்னார். ஆபிரகாமுடைய வித்தாகங்கள் கூறப்படுவது கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக இந்த உலகம் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அந்த நேரமே சொல்லி இருந்தார். கால நேரம் வந்ததும் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பினார். ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையின் அந்த வாக்கு சத்தத்தின்படி கொடுத்தார். இன்றைக்கும் பாருங்கள், தேவன் கொடுத்தபடினால இந்த காணியாட்சி பூமியை யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது, யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அது எங்களுக்கு, இது எங்களுக்கு, அந்த பூமி எங்களுக்காக, எருசலேமுக்காக, சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். எருசலேமுக்கு ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அது ராஜாவினுடைய ஊர், மகாராஜாக்களின் ராஜாவின் ஊர். அங்கேதான் பெத்லகேமிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். தேவன் தாமே அந்த பட்டணத்தை தெரிவு செய்தார். பெத்லகேம் தேவனுடைய வீடு. That's right. So சகோதரர்களே, இப்படியாய் அவர் ஆணையிட்டதும் ஆபிரகாம் சொன்னான்,
கவனமாய்கள், கவனமாய்கள், லெசன் லெசன். ஆண்டவரே, இந்த தேசத்தை நீர் கொடுப்பீர் என்று சொல்லுகிறீரே, எனக்கு எப்படி அது தெரியும்? நான் எப்படி இதை அறியலாம்? ஆண்டவரே, நீர் சொல்றீ, நான் உமக்கு தாரணண்டு. அடுத்த வசனம் கூறுகிறது என்ன? அவர் உடனே செய்கிறார், பின்னும் அவர் அவரை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுகமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊருக்கு கதையுள்ள பட்டத்தை அழைத்து வந்து கத்துனானே. அதற்கு அவன், ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை பெற்றுக்கொள்வேன் அல்லது அதை ஆண்டு கொள்ளுவேன் என்று எதினால் அறிவேன்? சொல்லு, எதினால் நான் அறிவேன்? ஆபிரகாம் அந்த கேள்வியை கேட்ட நல்ல கேள்வி. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பது பார், இதோ பார். அதற்கு அவர், மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்திலே கொண்டு வா என்றார். என்ன செய்ய போறார்? உடன்படிக்கை. உடன்படிக்கையிலே இறங்க தேவன் திட்டமிட்டார். ஏன் இந்த காட்டு புறாவும் புறா குஞ்சும் அங்கால இளங்கிடாரியும் அவர் ஒரு ஆடு என்றார்? ஏன் இவைகளை கேட்கிறார்? அவைகள் வெட்டப்பட்டு இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அதன் பிறகு ரெண்டாக பிளக்கப்பட வேண்டும், அந்த ரெண்டு பாதியும் ரெண்டு பக்கத்திலேயும் இருக்க வேண்டும். நான் வந்த நேரம் அந்த படத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிலர், அந்த வெள்ளையாக அங்கே உடுப்பிலே தெரிந்தது தேவன், அது பக்கத்திலே ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறான், கீழே இரத்த வெள்ளம், இரத்த வெள்ளம், அதை ஒட்டி அந்த ரத்தம் ஊற்றப்பட்டு இப்பொழுது இரண்டு பேரும் அதுக்குள்ளே உடன்படிக்கைக்காக இறங்குகிறார்கள். உடன்படிக்கை மிக பாரதூரமானது. உடன்படிக்கையை உடைக்க முடியாது. உன்னுடைய விசுவாசம் கட்டப்படுவதற்கு மிகவும் கான்கிரீட் அஸ்திவாரமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதனாலே மிகவும் ஜெபத்தோடு கேட்டுக்கொள். A firm foundation for your faith. The covenant of God. The blood covenant. So அவர் சொன்னார், I want to have a covenant with you. எப்படித்தானே நீ இதை பரப்புறாய் எனக்கு கேட்கிறாய்? கொண்டு வா, நான் சொல்ற காரியத்தை நான் காண்பிக்கிறேன். உடனே அவர் சொன்னார், இந்த உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கைக்குள்ளாய் நான் உன்னோடு இறங்குகிறேன். சகோதரர்களே, நித்திய உடன்படிக்கையாக, நித்திய இரத்த உடன்படிக்கையாக உலக ஜனம் அனைத்துக்கும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி என்னும் இடத்துக்கு அவரை அங்கே அனுப்பி அவருடைய மாசற்ற இரத்தத்தை சிந்தி பல வாக்குத்தத்தங்களை அந்த இரத்தத்தினாலே தோய்த்தவர், ஆணையிட்டவர், இப்பொழுதே அவரோடு கூட எல்லா வாக்குத்தத்தங்களையும் நமக்கு கூடாது இருக்கிறது எப்படி என்று ரோமர் 8:32 வசனம் கூறுகிறது. சொந்த குமாரன் என்றும் பாராமல், அவரை விட்டு வையாமல், அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தாரே ஆனால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், மற்ற வாக்குச்சட்டங்களை, தேவனுடைய வார்த்தையை, தேவர் ஆணையிட்டவைகளை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அதுக்கு மறுமடி ஒரு காலம் முடியாது. கொடுக்கத்தான் வேணும். ஆமென். கொடுத்தியாக வேணும். நிச்சயமாக கொடுத்தியாக வேணும். So he entered into covenant with Abraham. எரேமியா 34:18-19 நாங்கள் தேவன் தாமே இவர்கள் உடன்படிக்கை மீறியபடியினாலே, அவர் சொல்கிறார், ஞாபகம் இருக்கிறதா, நீங்கள் அந்த மிருகங்களையும் அந்த பறவைகளையும் வெட்டி ரெண்டு துண்டாக்கி நீங்கள் நடுவில் சொன்ன எனக்கு வாக்குத்தத்தங்களை நீங்கள் ஆணையிட்டவைகளை மறந்து என்னை விட்டு விலகி போனீர்கள். ஆகையினாலே நான் உங்களை தண்டித்தே தீருவேன், உங்களை நிச்சயம் தண்டிப்பேன். ஏன் நீங்கள் உடன்படிக்கையை நீங்கள் மாற்றினீர்கள்? இரத்த உடன்படிக்கையை மாற்ற முடியாது. இரத்த உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் ஆணையிட்டு, இவர் அவருக்காக ஜீவிக்கிறார், இவர் மற்றவருக்காக ஜீவிக்கிறார், இருவரும் அதிகாரங்களை மாற்றிக்கொள்கிறார்கள், நாமங்கள் மாற்றப்படுகிறது. பயங்கரமான காரியம் உடன்படிக்கை.
இது ஒவ்வொருவருக்கும் சொந்தமான காரியம். யூதர்களுக்கு இந்த உடன்படிக்கை குறித்து நன்கு தெரியும். சோ சகோதரர்களே, ஆபிரகாம் கேட்ட கேள்விக்கு தேவன் எப்படி அதை பதில் கொடுத்தார்? ஓகே ஆபிரகாம், எப்படி உன்னை எதை பெற்றுக் கொள்ள போறேன்னு கேட்கிறாயா? கவனன்ட், நான் உன்னோடு பண்ணும் உடன்படிக்கை அதை நிச்சயப்படுத்தும். இதோ எனக்கு கொண்டு வா அந்த மிருகங்களை, அந்த புறாக்குச்சிகளை கொண்டு வா, அது ரெண்டாக பிள அதோ பார்த்தீர்களா, இதுதான் அவர் கொடுத்த அந்த அந்த நிச்சயப்படுத்தும் அந்த காரியம். Once God has entered into covenant, உடன்படிக்கைக்குள்ளே கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு அல்லது ஒரு மனுஷரோடு இறங்கினாரோ, அதன் பின் அந்த மனுஷனோடு என்னட்டு நான் உங்களோடு சொல்லலாம், ரெண்டு பேர கையிலே மாஞ்சி போட்ட மாதிரி தேவன் இப்பொழுது அவர் சொன்னதை செய்தே தீரவன். அதில் இருந்து மாறவே முடியாது. மாற்றுகிறதாக இருந்தால் உடன்படிக்கைக்குள்ளாக அந்த இரத்த உடன்படிக்கைக்குள்ளாக பிரவேசித்திருக்கவே கூடாது. அது தேவனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். சும்மா இந்த சம்பவம் நடந்தது. கே 11வது வசனம் வாசிப்போம். 15 அதிகாரம் ஆதியாகமும் 11. அந்த இரண்டு துண்டுகள் எல்லாவற்றையும் எடுத்து 10வதையும் வாசிப்போம். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து, யார் அவரிடத்தில்? தேவரிடத்திலே. அவைகளை நடுவாக துண்டித்து துண்டுகளை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தி விட்டான். சகோதரர்களே, பலிப்பொருள் அங்கே அர்ப்பணம் செய்து அங்கே வைக்கப்பட்டதும் பறவைகள் வரும். அந்த பாதியாக துண்டாக்கப்பட்ட அந்த துண்டுகளை அதை எடுத்து போட பருந்துகள் வந்தது. நாமும் எங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து நிபந்தனை இல்லாமல், ஆண்டவரே நான் உமக்காகவே ஜீவிக்க விரும்புகிறேன், நீர் உம்முடைய ஜீவனை எனக்கு கொடுத்தீர், ஆகையால் உம்முடைய வார்த்தையின்படி ஜீவ பலியாக நான் பலிபீடத்திலேயே என்னை வைக்கிறேன். நீங்கள் இந்த பாட்டு ஒன்று படிப்பீர்கள் தானே, பலிபீடத்தில் என்னை படைக்கிறேனே இந்த வேளை, அடியனை திருச்சித்தம் போல ஆண்டு நீர் நடத்தியரிடம். சும்மாவா படிக்கிறோம்? பலர் சும்மா படித்திருப்பார்கள். இப்பொழுது ஜீவிக்கிறவர்கள் தங்களுக்காக ஜீவிக்காமல் தங்களுக்காக பரித்த கர்த்தருக்காக ஜீவிக்கும்படிக்கு ஆவியானவர் கூறுகிறார். 2 கொரிந்தியர் 5:15. சோ சகோதரர்களே, இந்த பலிப்பொருள் அது வெட்டுண்ட துண்டை எடுக்கிறதுக்கு சாத்தான சுத்தாவிகளை அனுப்புவான். தேவன் பண்ணிய உடன்படிக்கை அந்த வாக்குத்தத்தங்களை உனக்கு சந்தேகப்படும்படிக்கு தடுமாறும்படிக்கு அவன் மனதிலே தாக்கலாம், அல்லது சில சகோதரர்கள் மூலமாக தாக்கலாம், அல்லது பல விதமான பக்க வழிகளை எடுக்க செய்யலாம். உதாரணமாக சாரால் நீண்ட நாள் வருஷங்கள் போனதுக்கு பிறகு இங்கு ஒரு பிள்ளையும் இன்னும் காண இல்லை ஆண்டவர் சொன்னபடி என்று சொன்னால், ஆகார் இருக்கிறாளே எங்களுடைய வேலைக்காரி, அவள் மூலமாகத்தான் தேவன் கொடுக்க போறார் என்று சொல்லி ஆகாரை அவள் மனைவியாக ஆபிரகாமுக்கு கொடுத்தான். ஆபிரகாமும் ஆகாரும் சேர்ந்ததுனாலே இஷ்மவேல் பிறந்தான். அது தேவனுடைய திட்டம் அல்ல. மாமிசம் மாமிசத்தை கொண்டு வரும். தேவனுக்கு நாங்கள் உதவி செய்ய போக முடியாது. தேவனுக்கு உதவி தேவையில்லை. எங்களுடைய உதவி எல்லாம் கடைசி கட்டத்துக்கு வந்த நேரத்திலே தேவன் உதவி செய்ய கால் வைப்பார் உனக்கிட்டே. அதுதான் இருக்கிற ரகசியம். நீ ஓடிக்கொண்டே சுத்தி கொண்டே தெரிய 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 கொஞ்ச நேரம் கொஞ்ச நாட்கள் விடுவார். நல்லா போச்சு, கட்டசி கட்டத்துக்கு இனி ஏலாதுன்ற பருவத்தில் வந்ததும் கிட்ட வந்துடுவார் என்பதை அறிந்து கொள். இப்ப கிட்ட வருவார். ஏன்? சகல மகிமையும் அவருக்கு போவதற்காக. Praise God. சகல மகிமையும் அவருக்கு. சோ சகோதரர்களே, அந்த பறவைகள் அசுத்தாவிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆபிரகாம் நின்று அவைகளை கலைத்துக் கொண்டிருந்தான். அதுதான் நாங்களும் செய்ய வேண்டும். வாக்கு தத்தங்களை ஆணையிட்டவர்களை பிடித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு உரிமையோடு கேட்கும் பொழுது, ஆண்டவரே, இரட்ச உடன்படிக்கை நீர் என்னோடு பண்ணி இருக்கிறீர் கல்வாரியிலே இயேசுவின் மூலமாக. என் மூத்த இரத்த சகோதரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் பண்ணிய இந்த வாக்கு சத்தங்கள் எனக்குரியது என்று சொல்லும் பொழுது, சில பருந்துகள் வந்து இறங்கும் ஆபிரகாமுக்கு வந்து இறங்கின மாதிரி, அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, அப்படி என்ற மனதை குழப்ப மற்றவர்கள் மூலமாக நீ அந்த பறவைகளை கலைக்கவனும். Get out in Jesus name. இயேசுவின் நாமத்தில் போகாதே. இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிறேன், வல்லமை உண்டாக்குகிறேன். தேவனுடைய வார்த்தை உண்மையானது. வானமும் பூமியும் அழிந்து போவோம், என் வார்த்தைகளும் ஒரு காலம் அழிந்து போவதில்லை. அது உடன்படிக்கையின் வார்த்தைகள். That's right. உடன்படிக்கையின் வார்த்தைகள் எப்பொழுது சும்மா வாக்குத்தத்தம் என்று சொல்லாதே, இரத்த உடன்படிக்கையின் வார்த்தைகள், இரத்தத்தின் மூலமாக ஆணையிட்ட வார்த்தைகள். அதுவும் அவரது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அதையே அவர்கிட்ட சொல்லலாம், ஒன்றும் ஆகாது பிதாவே, நீ செய்யத்தான் வேணும், நீ டிமாண்ட் பண்ணலாம். டிமாண்ட், ஐயோ பிரதர், ஆண்டவருக்கு கட்டளை இடுகிறதா, வாசித்து பார், என் கரத்தின் செய்கைகளை குறித்து நீ எனக்கு கட்டளை இடு என்று அவர் சொன்னார். நீ கட்டளை இடு. அப்படியாய் அவர் லாக் பண்ணி இருக்கிறார் பிரதர், இந்த கவனன்ட் இஸ் லாக்ட் அவருடைய ஜனத்தோடு. இந்த உடன்படிக்கை தான் தெரியாத பிரத உலகத்துக்கு. உடன்படிக்கை இந்தவன், உடன்படிக்கை இந்தவன், அவர் தான் சொத்து ஜனங்களின். இப்பொழுது அவர் வாசச்சலம் ஜனங்களின் மத்தியிலே, நான் அவர்கள் மத்தியிலே ஓடாவி, அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்களின் ஜனங்களாக இருப்பார்கள், நான் அவர்களுக்கு பிதாவாக இருப்பேன், அவர்கள் என் குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருப்பார்கள். ஓ ஹல்லேலூயா. என்ன செய்வோம், பலிப்பொருளை நன்றாக பலிபீடத்தில் வச்சு கட்டிவிடவனம் பிடிச்சு. சங்கீதம் பாடல்கள் 118 எடுங்க, பாடல்கள் 118 எடுத்துட்டீங்களா? 27 கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். பலிபீடத்திலே வச்சே கொம்புகளில் கயிறுகளாலே கட்டுங்கள், ஒரு பருந்தும் வந்து கொண்டு போகாத படிக்க. உன்னுடைய விசுவாச கயிறுகளாலே அந்த பலிபீடத்திலே கட்டு, தொட முடியாதே, கிட்ட வர முடியாதே. Bind the sacrifice with cords of faith. விசுவாசத்தினோடாக. I want to say it again. The faith that comes out of the covenant. Unshakable. உடன்படிக்கையின் மூலமாய் வரும் தேவனுடைய விசுவாசம், the biblical faith, வேதாகமத்தின்படி வர வேண்டிய விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம் சகோதரர்களே, அசைக்க முடியவே முடியாது. பொய் உரையாது. தேவன் தம்மிலே தாம் ஆணையிட்டு அதுவும் போதாது என்று தம்முடைய குமாரனின் இரத்தத்தை முற்றிலையிட்டார். இதை விட வேற என்ன தேவை? இன்றைக்கு அவர் உன்னோடு பேசுகிறார், நீ பஞ்சத்தில் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல, நீ தனியாக வறுமையாக அதை நீ யோசித்துக் கொண்டு திரிவது அவருடைய சித்தம் அல்ல. சாத்தானும் வீட்டிலேயும் புருஷனையோ உன்னையோ எதுவோ அவன் அலக்கழிக்கிறது அது அவருடைய சித்தம் அல்ல. அறியாமையினால் இவைகள் நடக்கிறது. உடன்படிக்கையின் வார்த்தைகளை அறியாமையினால் ஜனமளவில் இல்லாமல் சங்காரம் அடைகிறார்கள். அறிவு கட்டாயம் நமக்கு தேவை. சகோதரர்களே, இப்படியா யாரும் கொண்டு வந்து வைத்ததும் பறவைகளை கலைத்துக் கொண்டிருந்தால் உடனடியாக என்ன நடந்தது? 12 வசனம், அதியாகமம் 15:12. சூரியன் பட்டுக்கொண்டு போகும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நிச்சரை வந்தது, திகிலும் காரிரளும் அவனை மூடிக்கொண்டது. சகோதரர்களே, தேவன் தாமே உடன்படிக்கை செய்கிறார். ஆபிரகாம் இப்பொழுது பயங்கர இருளுக்குள்ளாக போகிறான். திகில், பயப்படும் ஒரு நேரம் அவனுக்கு புரியாததாக இருந்தது. ஆம், இன்றைக்கு செய்திகளை பாருங்கள். தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், நீ அவருடைய ராஜ்யத்திலே இருந்தால், எந்த ஒரு காரியங்களோ, ஒரு நெருக்கமான பாதையோ, ஒரு சோதனையோ உனக்கு வர முடியாது என்று சொல்லுவார்கள். இல்லை இல்லை இல்லை, இதோ காரியங்கள் அங்கே வந்தது, திகில் அவனை பிடித்து கொண்டது, அப்படியாக இந்த நித்திரையாக போய்விட்டான். சகோதரர்களே, இப்படிப்பட்டதான நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. ஆனாலும் உடன்படிக்கையின் தேவன் எங்கே நின்று கொண்டிருக்கிறார்? அந்த துண்டுகளுக்கு நடுவே அவர் உன்னோடு நின்று கொண்டிருக்கிறார். அந்த கல்வாரியில் ஊற்றுண்ட இரத்தத்துக்கு அருகிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். பூமியிலே சாட்சி இடுவது மூன்றே, ஆவியானவர், இரத்தம், தேவனுடைய வார்த்தை. சோ அப்படிப்பட்ட நாட்களும் உண்டு, அதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். தேவன் வளர்ச்சி அடையாத விசுவாசிகளை தம்முடைய பெரிய வேலைக்காக உபயோகிக்க மாட்டார். நீ வளர வேணும், வார்த்தையிலே பலப்பட வேணும். குழந்தையாக இருக்க முடியாது, குழந்தையாக இருக்கும் ஒரு காலம் இருக்கிறது, அது சரி, ஆனால் அப்படியே இருக்க முடியாது. நீ வளர்ந்துன அதிகாரத்தை எடுக்க வேணும். அவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளும் வாயினாலே வர வேணும், சில வழிகளிலே ஆபாசமாய் வர வேணும். நீ சும்மா மெதுவா ரகசியம் பேசுற மாதிரி பேச முடியாது. So you have to do all these things. Okay, சகோதரர்களே, யாத்திராம் 20:21-22 மிகவும் காரிருளாய் அந்த இருந்த அந்த இடத்துக்குள்ளாக மோசே உள்ளுக்கு போனான். தேவன் அந்த காரிருளான அந்த சூழ்நிலையிலே இருந்து மோசையோடு பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு மத்தேயு 10:27 நான் உங்களோடு இருளிலே பேசுகிறதை வெளிச்சத்திலே பேசுங்கள். இருள் சூழ்ந்த நேரம், நெருக்கமான நேரம், ஒரு ஒரு துன்பமோ இப்படி வந்தமான நேரத்திலே, அல்லது வெறும் ஒரு கைவிடப்பட்ட மாதிரியான ஒரு நிலையின் நேரத்திலே நீ தடுமாறி அங்குமிங்குமாய் ஓடும் பொழுது நீ எதை மிஸ் பண்றாய் தெரியுமா? தேவன் உன் கிட்டே வருகிறார் உன்னோடு பேசுவதற்கு. நான் இருள் நேரத்திலே, அதாவது நெருக்கமான நேரத்திலே, குழப்பம் அடைந்த நேரத்திலே, தடுமாறும் நேரத்திலே நான் உன்னோடு பேசுவதை நீ வெளிச்சத்திலே நீ சொல்ல வேண்டும். But God comes to speak to you. ஆகையினால இந்த சோதனையோ நெருக்கமான நாட்கள் நீ போய் கொண்டிருந்தாலும் தடுமாறாதே. God's coming to speak to you. He is coming to speak to you. அவர் இருளிலே பேசுகிற தேவன், ஆகையால் தடுமாறாதே. அவர் நிச்சயம் பேசுவார். இதோ, I believe God speaking to you today. இன்றைக்கு அவர் உன்னோடு பேசுகிறார். இன்றைக்கு நீ இருள் சூழ்ந்த உடனே அவர், ஐயோ என்னை விட்டு தூரமாய் போயிட்டார்னு நினைக்காதே. மீகா 7:8 கூறுகிறதே, எதிரியே, நீ என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் இருளிலே உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். The Lord shall be my light. அந்த வார்த்தை உன் வாயினாலே வர வேணும். நான் இருளிலே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாகவே இருப்பார். அந்த வார்த்தை சொல்லும் பொழுதுதான் உன் விடுதலை இங்கே வர ஆரம்பிக்கிறது. God is waiting for that word to come out. அந்த வார்த்தையின் வாங்கினாலே வெளியே வரும்படிக்கு அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால்தான் அறிக்கை மிக முக்கியம். Very important, very important, very important, மிக முக்கியமாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது 13:14 தேவன் ஆபிரகாமோடே அந்த அந்த ஒரு வெட்டுண்ட அந்த துண்டுகளுக்கு நடுவிலே அவருக்கு பல காரியங்களை சொல்லி ஆணையிட்டார். அவரது சந்ததி அங்கே எகிப்திலே ஏறக்குறைய 400 அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி, அவர்கள் அதன் பிறகு அவராலே விடுதலை பெற்று அவர்கள் பெரிய ஜாதியாகுவார்கள், அவர்களை நான் வெளியே கொண்டு வருவேன் என்று ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கூறியிருந்தார். அதன்படியே சங்கீதம் 105:37 அவர் வெளியே அந்த ஜனங்களை கொண்டு வரும் பொழுதே அவர்களுக்குள்ளே நோயாக எவருமே இருக்கவில்லையாம், ஒருவருமே இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? அந்த இரத்த உடன்படிக்கை 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எங்கே இருந்து? எகிப்திலே இருந்து. அவர்கள் கோச்சரங்களில் பலவீனப்பட்டவன், நோயாயிருந்தவன் ஒருத்தருமே இல்லை. ஏன் தெரியுமா சகோதரர்களே? அந்த மாலை நேரத்திலே தேவனுடைய கட்டளையின்படி அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. பிழை இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி. அதன் பிறகு அதனுடைய இரச்சம் அந்த நிலையிலே பூசப்பட்டது. அதன் பிறகு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த சதையை, அந்த இறைச்சியை, அதை அவர்கள் சுட்டு சாப்பிட்டார்கள். பர்ன்ட். அவர்கள் எல்லாரும் வீடுகளிலே சாப்பிட்டதும் கேட்கிறீர்களா, அந்த சரீரம் யாருடைய ஆட்டு, அந்த ஆட்டுக்குட்டியின் சரீரம் யாருக்கு ஒப்பா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு. ஓகே, சாப்பிட்ட அனைவரும் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள், ஒருவனுக்கும் நோய் இருந்ததில்லை, அவருடைய தழும்புகளால் குணமானார்கள். See that? They ate, they had, took part in the body of Christ. That was a shadow. அது ஒரு நிழலாக இருந்தது. So, 17-18 வசனத்தை நாங்கள் தொடர்ந்து வாசிக்கும் நேரத்திலே இந்த இரட்ச உடன்படிக்கையிலே 17-18, சூரியன் பட்டுக்கொண்டிருக்கும் காரிரு உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. இருளாகி போய்விட்டது. ஆபிரகாமுக்கு மிகவும் ஒரு பயங்கர ஒரு திகிலும் ஒரு இருட்டான நெருக்கமான நேரமும். அந்த நேரத்திலே ஒரு காரியம் அங்கே தெரிந்தது அவனுக்கு. இதோ புகைகிற சூளையும் ஃபர்னஸ் அந்த துண்டுகளின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. வெளிப்படையாகமும் 4:5 இந்த அக்கினி ஜுவாலை யார் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறார். வெளிப்படையாகமும் 4:5 அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இந்த 7 அக்கினி தீபங்கள், இந்த 7 என்று கூப்பிடப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய ஒரு இலக்கமாக இருக்கிறது. ஏனென்று என்னிடத்திலே கேட்காதே, உலகம் அதை எடுத்து வைத்துக் கொண்டு லக்கி 7 என்று சொல்லுகிறான். ஒரு லக்கியும் அங்கே இல்லை. ஆவியானவர் அந்த இலக்கத்தை தெரிவு செய்தார். சகோதரர்களே, இந்த அக்கினி ஜுவாலையாக அந்த துண்டங்களின் நடுவே அந்த இது கடந்து போகும் பொழுது ஆபிரகாம் அதை கண்டல்ல. யூ நோ ஹூ வென்ட் லைக் தட்? யார் அது கூட அந்த போனது அக்கினி ஜுவாலையாக? சிருஷ்டிகரான சக்தி ஆவியானவர். அவரே ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அவர்தான் அந்த திகிலின், அந்த பயங்கர இருளின் நடுவிலே, அந்த துண்டுகளுக்கு நடுவே ஆபிரகாமும் அந்த இடத்திலே அவர் போய்கொண்டிருந்தார். அதை அவன் அதை கண்டான். சி, அந்த அக்கினி சுவாலை, ஃபர்னஸ், இந்த சுண்ணாம்பு போட்டெல்லாம் அந்த சிப்பி எல்லாம் போட்டு எரிப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஃபர்னஸ் என்று சொல்லுவார்கள். சுவாலை அதுக்கு கீழே போட்டு முழுவதுமாக ஹீட் பண்றது. அந்த சுவாலை அவ்விதமான ஒரு சூழ்நிலையிலே கவனமாய்க்க, அவர் உன்னை நெருக்கத்தின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, பலவிதமான கண்ணீரின் மத்தியிலே உன்னை, என்னை அவர் தெரிவு செய்தார். அதுக்கு எப்படி நீ சந்தோஷப்படாமல் இருப்பியோ எனக்கு கண்டா தெரியாது. மறுபடியும் வியாபுலமாதான். ஏசையா 48:10, சிலர் நீங்கள் இது பேசப்படும் பொழுதே பருந்துகள் வந்து உங்கள் மனதை அங்கும் இங்குமாய் கொண்டு போகிறது. நீங்கள் அதை துரத்துவதில்லை, வீட்டிலும் துரத்துவதில்லை, சபையிலும் துரத்துவதில்லை. ஆகையினாலே அந்த துண்டுகள் தூக்கி கொண்டு போகிறதே, வெளிப்படுத்துதல் இல்லை. ஏசையா 48:10, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவற்றின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இயேசு சொன்னார்ல, நீங்கள் என்னை தெரிவி செய்து நான் உங்களை தெரிவு செய்தாண்டு உன்னையும் என்னையும் எங்கே தெரிவு செய்தார் தெரியுமா? உபத்திரவச்சின் கோயிலே, நெருக்கச்சின் மத்தியிலே யோசிச்சு பார். நெருக்கமாக இருந்த நேரச்சிலே, அவரை அறியாத நேரச்சிலே இருந்த நேரச்சிலே, என்ன யார் நமக்கு ஒரு உதவியுமே இல்லாத நேரச்சிலே, உபத்திரவச்சின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதுதான் அந்த உடன்படிக்கை எங்கே கூறுகிறது, I have chosen you in the furnace of affliction. அப்படியான நேரத்திலே தெரிவு செய்வதற்கு நம்மை விடுவாரா? ஓ நோ, விடவே மாட்டார். அதான் அவர் சொன்னார், உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் உடன்படிக்கையை வைத்துக்கொள், நான் என் ஆணையை நிறைவேற்றியே தீருவேன். நான் என்னிலே ஆணையிட்டது மட்டுமல்ல, என் குமாரனின் இரத்தத்தினாலே அந்த வார்த்தைகளை தோய்த்திருக்கிறேன், அந்த வார்த்தைகளை அவரது இரத்தத்தாலே முற்றடை போட்டிருக்கிறேன். நீ அதற்காக தடுமாறுகிறாய். ஏன் தடுமாறுகிறாய் தெரியுமா? பறவைகள் இறங்கி வருது, பருந்துகள் இறங்கி வருது, அந்த துண்டுகளை எடுத்துக்கொண்டு போக வந்த மாதிரி. ஆபிரகாம் என்ன செய்தான்? என்னை போல செய்யுங்கோ, செய்யுங்கோ எல்லாரும். பெருமா, என்ன செய்தான் ஆபிரகாம்? துரத்தினா, எதை துரத்தினான்? அந்த பருந்துகளை. அந்த பருந்துகள் இதற்கு ஒப்பா இருக்கிறது? அசோச்சாவிகள், சந்தேகம், ஐமிச்சம், ரெண்டாலும் பரவாயில்லை, ஆர்டையும் போய் கடன் கேப்போம், என்ன போவோம், இஷ்மேவேல் உண்டு வரும். இதுக்கு அதுக்கு பிறகு அதை தீர்க்கிறதுக்கு இன்னொரு பக்கத்தால் விட வேணும். அப்புறம் அந்த ஜங்ஷனுக்கு அதை தீர்க்கிறதுக்கு காசு கேட்க போவ, இவர் கேட்டு முன்பு கேட்டால் அந்த ஜங்ஷன் நினைக்கிறார், ஏய் எங்க போறாய்? கடைசியாக ஒரு ஆளையும் கண்டு ஒரு ஒழுங்கைக்குள்ளால் ஓட வேண்டி வேற. ஆனால் உடன்படிக்கையின் தேவனை நம்பு, உடன்படிக்கையின் தேவனை நம்பு. நீ பிறந்தது ஒரு நோக்கத்துக்கு தானே? நீ தற்செயலாகவா பிறந்தாய்? பிறக்க முடியாது. You cannot be an accident. பேரண்ட்ஸ் கரைச்சலவு செய்ய யோசித்திருந்தாலும் உயிரோடு இருக்கிறாயா இன்றைக்கு? ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற உயிரோடு இருக்கிறாய். வேற என்ன, வேற என்ன? அக்கள் சொல்லுவாங்க, ஆக்சிடென்ட் பேபி, தேவையில்லாம பிறந்ததாம். அப்படி ஒன்றுமே இல்லை கிளியான். ஐயோ, நீ தேவனாலே தெரிவு செய்யப்பட்டாய், தேவன் உன்னை பாதுகாத்தார், அவருடைய திட்டம் நிறைவேற. அவ்வளவேதான். எங்கே நீ பார்க்கிறாய்? மனுஷனை பார்க்கிறாய். உடன்படிக்கையை பார், உடன்படிக்கையை பார். எதிலும் அவர் பொய் சொல்லவே முடியாது. சோ கவனமாய்கள், இப்பொழுது எல்லா இடத்திலையும் இருள் இல்லையா? சூழ்ந்து இருள், அதாவது தேவன் உடன்படிக்கை பண்ணும் நேரத்திலே இன்னும் துண்டுகள் அங்காலம் இங்காலமாக இருக்கிறது. ஆபிரகாம் பார்த்து கொண்டிருக்கான், ஒரு நெருப்பு ஒன்று அப்படியே போகிறது. பரிசுத்தாவியானவர் ஆணையிட்டு கொடுக்கிறார் அவனுக்கு அந்த துண்டுகளுக்கு நடுவாக. என்ன சொல்லுகிறார்? நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன், என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன். அவர் ஆணையிடுகிறார். கேட்டீங்களா சொல்றது? இப்பொழுது அந்த நெருப்பு வந்து உபத்திரவ நேரத்தில், நெருக்கச்சி நேரத்தில் அந்த அக்கினி ஒரே ஒரு காரியத்தை தான் காட்ட போகுது. அந்த வெளிச்சம் ஒரே ஒரு காரியத்தை தான் அந்த இருளிலே நாங்கள் காணப்போகிறோம். என்னத்தை காணப்போகிறோம்? வெட்டுண்ட துண்டுகளை காணப்போகிறோம். When the Holy Spirit comes, He will illuminate only the sacrifice. நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, பொழையான சூழ்நிலையின் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே, தடுமாறும் நேரத்திலே, இருளிலே உட்கார்ந்து இருக்கிறது போல தெரியும் நேரத்திலே, சத்தியாமியானவர் அந்த அக்கினியின் மூலமாக ஒரு காரியத்தை மட்டும் அவர் அதை வெளிச்சத்திலே காண்பிப்பார். டார்ச் அங்குதான் அடிப்பார். அந்த டார்ச் அடிக்கும் இடம், அந்த அக்கினி வெளிப்படுத்தும் இடம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் சிலுவை. அந்த பலிபொருள் மட்டுமே காண்பிப்பார். அதோ பார், உன் வாக்கு சத்தத்தின் நிச்சயம் அது, அதுதான் உன் நிச்சயம். உடன்படிக்கையில் மீறாத தேவன், அந்த இருள் சூழ்ந்த நேரத்திலும் தேவன் காண்பிப்பது எது? அந்த பரிபொருளை. அபிரகாம் அதைத்தான் கண்டிருப்பான். ஓ, பறவைகள் எல்லாம் அப்படி, துண்டுகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. Only the sacrifice is illuminated by that light. பரிசுத்த ஆவியானவரும் நெருக்கத்தின் நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஒரே பலியாகிய அவரைத்தான், அந்த சிலுவை உடன்படிக்கையைத்தான் அந்த வெளிச்சத்திலே காண்பிப்பார். அங்கதான் ஃபோக்கஸ் லைட் விழும். அதுதான் உடைய நிச்சயத்துவம். அதுதான் நீ பிடிக்க வேண்டிய இடம். அதுக்குத்தான் நீ திரும்ப வேண்டிய இடம். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உனக்கும் எனக்கும் ஒப்பு கொடுத்திருந்தால் அவருடைய கூட எல்லாவற்றையும் கூடாது இருக்கிறத எப்படி? அங்குதான் நீ ஜீவிக்க வேண்டிய இடம். நீ அதைத்தான் சொல்ல வேண்டும், பிதாவே அவர் கூப்பிட்டே நீர் அவரை கைவிட்டீர், எனக்காக ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் அலறினார். என்னோடு வச்சிருக்கும் உடன்படிக்கைக்காக அவரை அப்படியாய் நசுக்கி போட்டீர், இப்பொழுது அவரை அப்படியாய் ஒப்பு கொடுத்தால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடாது இருக்கிறது, எப்படி என்று கேட்கிறார். ரோமரட்டீர் 32. How come? See where your faith should be. உங்களை விசுவாசம் எங்கே இருக்க ஒன்று பார்த்தீங்களா? சும்மா உனக்கு எதிராக எழும்புற ஆயுதம் பாய்க்காதே. சரி, ஆண்டவரை பார்த்ததான் எங்கே எங்கே வேர் போகுது உனக்கு? உடன்படிக்கை, உடன்படிக்கை, ரச்ச உடன்படிக்கை. அவர் ஆணையிட்ட வார்த்தைகள் நீ விட்டவே முடியாது. அவர்கிட்ட சொல்லலாம், நோ, முடியவே முடியாது, முடியவே முடியாது. திரும்பி திரும்பி எனக்கு ஒரு வசனம் வந்துட்டே இருக்குது, தட்டி தட்டி போடுறேன். அடுத்த செய்திக்கு வெப்பப்பட்டு இப்பயே சொல்ல போறேன். யோவான் 14 யோவான் 14 இங்க தொடங்கிட்டு எனக்கு இங்க பாக்குறீங்களா, இங்க இருக்க பாக்குறீங்களா, சொல்றேன் சொல்றேன். ஆவியானவர் அபிஷேகத்தினால ஹிட் பண்ண உடனே உனக்கு யூ ஹாவ் டு ஷவுட். ஓகே, சும்மா கத்த கூடாது. அடுத்தது ஏன் இவ்விதமாய் சொன்னார் என்பதையும் இப்ப உனக்கு தெரியும். பாருங்கள், உண்மையிலேயே இச்சனையோ தடவை நான் வாசித்தேன். ஆனாலும் இப்ப பாரு என்ன சொல்கிறார். இங்கே இருக்கிறாயா? ரைட். யோவான் 14:13 நீங்கள் பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் யாருக்கு பேசுகிறார்? அவருடைய பிள்ளைகளுக்கு. என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, இங்க பார், அவர் ஒன்றையும் வேற எதுவும் சொல்லவில்லை. சரியான காரியங்களை கேட்டால் தான் கொடுப்பேன். இல்லை, எதை நீங்கள் கேட்பீர்களோ, எதை நீங்கள் கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமையாகும்படியாக அதை செய்வேன். செய்வார். உடன்படிக்கை. Come on, praise the Lord. Praise the Lord. யாராவது இப்படி சொல்லுவாங்க, நான் கடைசி மட்டும் சொல்ல மாட்டேன். யாருக்கும் நீ எதை கேட்டாலும் என்ன கொடுப்பேன்? நோ, நீ சொல்ல மாட்டாய். எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன் தெரியுமா? அவர் இரத்தத்தையே கொடுத்து உயிரையே கொடுத்தார். அவர் குமாரனையே இப்ப கொடுத்தார். அதுக்கு பிறகு பிதாவின் இடத்துல பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. அவர் மூலம்தான் சகலதையும் இப்பொழுது கொடுக்கிறார். அவரை கொடுத்தால் மற்ற எல்லாமே உனக்கு. சர்வலோகமும் அவருடையது, பூமியும் அதில் உள்ள எல்லா மாடு ஆடு காடி பூ பூனை சகல மிருகமும் சகல எல்லா கர்த்தருடையது. சகலதும் கர்த்தருடையது. எல்லா கம்பெனியும் கர்த்தருடையது. எல்லா அரசாங்கமும் கர்த்தருடையது. சூரியன் எழும்பினது உனக்காக, இன்றைக்கு படப்போது உனக்காக,
பிளேன் வந்து ஃப்ளை பண்ணி கொண்டிருக்குது உனக்காக எனக்காக. ஏன் பிரதர் சத்தியத்தை எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கு? அவன் பிஸ்னஸ்காரன் அதில் ஏறி ஓடுறான், நீ பேசாமல் இருக்கிறாய், பா இல்லை படுக்கிறாய். இந்த வீடியோ சிடி அதுகள் எல்லாமே ஆண்டவர் ஜப்பான் காரன் மூலமாக கொண்டு வந்தது உனக்காக எனக்காக சத்தியம் அறிவிக்கப்பட நாங்கள் வச்சு கொண்டு இருக்கிறோம். எப்படி இருக்குது? அடுத்த வசனத்தை பாருங்க, இது இது பெரிய ஒரு வட்டி உண்டு. அடுத்ததை பாருங்க, பையன் 14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். உபவாசித்தால் 42 நாள் சாப்பிடாம இருந்தால், ஐந்து மடங்கு தசமபாகம் போட்டால், 10:1 to 5 ஒன்றுமே இல்லை. உடன்படிக்கையோடு தொடுக்கப்பட்டிருக்கிறாயா? என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். பிரதர், இப்படி ஒரு தேவன் தன்னை லாக் பண்ணினா, பைண்ட் பண்ணி தேவ ஜனத்தோட, இதுக்கு பிறகு எங்க ஓடுற பக்கிரி பிச்சைக்காராக்கள் மாதிரி இது அங்கங்கோ எங்களுக்குன்னு சொல்லிக்கொண்டு அங்கேயும் இங்கேயுமாக யோசிச்சு பாருங்க. அவர் பிள்ளை எங்க போறாய்? யோகாண்டவர் எனக்கு கொஞ்சம் உதவி தேவை. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஓடுறதே இல்லை, எதை கேட்டாலும் நான் செய்வேன். எங்க பிள்ளை ஓடுறாய்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போறது பாரு, பிறகு பாருங்க. இயேசு சொன்னார் எதை கேட்டாலும் செய்வேன் என்று. நீ செவ்வாய் அண்டு போட்டு எங்கே ஓடுறாய்? அது ஒரு மனுஷன் தொலைஞ்சு போனியர். கொஞ்சம் பேர் இந்த கட்டிடத்தை உள்ள இல்லாம யோசிக்கிறீர்கள், என்னடா இது செவ்வா செவ்வா வருவா. உடன்படிக்கை இல்லாமல் ஒன்றும் இல்லை. தேவன் உடன்படிக்கை இந்தவன்.
இஸ்ரேல் ஜனம் கூச்சல் போட்டது எகிப்திலிருந்து.
வேதம் சொல்கிறது தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். That's right. Covenant. The covenant. That's right. Oh my goodness. This is so.
மோசே சொன்னா நீ கொல்ல முடியாது ஜனத்தை. ஆக்கள் சொல்ல போறாங்க, எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்ததுக்கு பிறகு இங்க வந்துட்டு நீங்க சாக அடிச்சு விட்டுன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு சொல்லி. அவன் விட மாட்டேன்னு சொன்னான். அவனுக்கு அவனுக்கு தெரியும் உடன்படிக்கை ஆளப்படியு சொல்லி. கடைசியில் ஆண்டவர் சொல்லுவார், மோசேஸ் லீவ் மீ அலோன், என்னை சும்மா விடு. மோசே சொன்னான், இல்லை நீ ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின நீ அதை ஞாபகம் வையும். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கை, நான் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அவர்களுக்கு இந்த நாட்டை கொடுப்பேன் என்று இங்க வந்து கொல்ல போறேன் என்று சொல்றீர். முடியாத காரியம். ஆண்டவர் மௌனமானார். சரி மோசேஸ், சரி அவர்களை மன்னிக்கிறேன். நான் கண்டா என்ன சொல்லுவோம்? ஆண்டவருக்கு சித்தம் இல்லையாக்கம், கொண்டு போட்டார். ஓ சில போதர் சொல்லுவாங்க, சித்தம் இல்லை போறத. ஏன் சித்தம் இல்லை தெரியுமா? உனக்கு முழு பித்தம்.
சித்தம் இல்லை, சித்தம் இல்லாமல் உடன்படிக்க பண்ணினது.
அவரை தம்மியும் ஒப்பு கொடுத்தது. இனி ஒன்றும் இல்லையே, வேற ஒருத்தரும் இல்லையே ஆணையிடுறதுக்கு. தமக்கு பெரியவராக ஒருவரும் இல்லை. அதனாலே எபிரேயர் 6 இருக்குது, அவர் தம்பிலேயே ஆணையிட்டார். அவர் ஆணையிடச்சவர் இல்லை. நாங்கள் ஏதாவது சொல்லு, உண்மையாக சொல்லுவா, சத்தியம் பண்ணு பார்ப்போம். சத்தியம் சத்தியம் இல்லை, நான் சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை, சத்தியம் பண்ணு, ஞாபகம் இருக்கா? அது என்னோட பயம் வாரச்சி போய் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணு, அசத்தியமாக அசத்தியம். முன்னுக்கு ஒரு ஆனா உண்டு போறேன். பழையவைகள் ஞாபகம் வந்தது நண்பனே. அதுவும் ஞாபகம் வந்தது. பாத்தீங்களா, சிலது மறக்கவே மாட்டியா? சிலரே இப்ப இருந்தா போல இதுக்குள்ள கூப்பிட்டுருப்பேன் நானிப்பா மண்டபத்துக்குள்ள. சரி, சோ அந்த வெளிச்சம் வந்து சகோதரர்களே அந்த பழிப்பொருளை மட்டுமே காண்பித்தது. நெருக்கத்தின் மத்தியில் தேவன் பழிப்பொருளையே காண்பிப்பார். ஆண்டவர் இயேசுவருடைய ரத்தம் சிந்துதல் அவருடைய பலியை நமக்கு காண்பிப்பார். சபைகள் சகோதரர்களே must get back to the cross. Cross சிலுவை அண்டை திரும்பி உடன்படிக்கை அண்டை திரும்பி திரும்ப வரும். மக்களியாட்டம் கூத்தும் விளையாட்டும் தான் நடக்குது. பெற்றிய பாடகர்கள் எல்லாம் வந்து எல்லா சீரியையும் வெளியே விடுவோம். வார்த்தை வெளியே ஓடிவிட்டது. உடன்படிக்கையின் வார்த்தை. சங்கீதம் 89 எடுங்க. சங்கீதம் 89 ஏன் பழிப்பொருளை காண்பிக்கிறார்? ஏன் ஏனென்றால் அவர் உடன்படிக்கையை ஞாபகத்துக்கு அவர் காண்பிக்கிறார். சங்கீதம் 89:28 என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே கூறப்படுகிறது. என் கிருபை அவனுக்காக என் உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படும். 34 வசனத்தை பாருங்கள். பாடல்கள் 89:34 என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். பாருங்களா, I will never change my word. என் வாயிலிருந்து புறப்பட்டு போற வசனத்தை நான் மாற்றவே மாட்டேன். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் தான். பராக்கிரமன் கையிலே கால்பட்ட கொள்ளைப்பொருள்கள் விடுவிக்கப்படக்கூடுமோ? ஆம், விடுவிக்கத்தான். நான் உன் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை ரட்சிப்பேன் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன வாக்கு வாக்குத்தான், அதனை மாற்ற முடியாது. உனக்கு எதிராக எழும்புற ஆயுதம் ஒன்றுமே வளர்க்காதே போ. ஆயுதம் எழும்பாத என்று சொல்லவில்லை, எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போம். You got to confess that. ஆக்கள் ஏதாவது மிரட்டின உடனே சொல்ல வேணும் அந்த வாயின் வார்த்தை. அது போய் அட்டிச்சு வானத்துல அட்டிய உடச்சறைகளுக்கு பிசாசுடைய வார்த்தை. You got to speak. அதை பேச வேணும். அதற்காகவே சத்தியாவியானவரை கொடுத்தார். அதற்காகவே வார்த்தையை உன் வாயிலே போட்டார். ஏசாயா 59:21 அவர் சொன்னார், நான் அருளிய ஆவியும் உன் மேல் நான் அவர்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தை அவர்கள் வாயிலே கொடுத்த வார்த்தை. அவர்களிடத்திலே இருந்தும் அவர்கள் சந்ததியினிடத்திலே இருந்தும் சந்ததியின் சந்ததியினிடத்திலே இருந்தும் ஒரு காலம் நான் எடுத்து போடுகிறதில்லை. Isaiah 59:21. So what are we doing with the word? வார்த்தை இங்கே போயிச்சு. தேவ ஜனத்திலே இருந்து உடன்படிக்கை வார்த்தை பிசாசி எடுத்து போட்டான். Brothers and sisters, it must come back. இன்னொருவர் உனக்காக அறிக்கை பண்ண முடியாது. நீ வாயினாலே பேச வேணும். அதை நெருக்கத்தின் மத்தியிலே நீ பேச வேணும். உபத்திரவத்தின் மத்தியிலே நீ பேச வேணும். அழுது கொண்டு பேசினாலும் பரவாயில்லை, பேசு. பேசத்தான் வேணும். அந்த இருளின் மத்தியிலே நீ பேசத்தான் வேணும். நான் இருளிலே உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். You got to speak the word. உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லமருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரையும் தேவனின் அடைக்கலும் நான் நம்பி இருக்க துருவம் என்று சொல்லுவேன் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும். யார் வேடன்? பிசாசு, கண்ணி, பொறி. அறிக்கை தேவை. Confession. Oh, that dynamite power. வார்த்தையிலே. ஆம் சகோதரர்களே, இந்த வார்த்தையை பார்த்தீர்களா? என் உடன்படிக்கையில் மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை நான் மாற்றாமலும் இருப்பேன். சகோதரர்களே, ஆபிரகாமும் தேவனும் அந்த நடுவிலே போன நேரத்திலே அந்த இருள் சூழ்ந்த நேரம் தடுமாறி இருக்கும் நேரத்திலே ஆபிரகாம் தேவன் சொன்னாரின்
ஜீவனை உனக்காய் கொடுக்கிறேன். நான் ஒன்றையும் வைத்துக் கொள்ளவில்லை, இது நான் பண்ணும் உடன்படிக்கை. ஞாபகம் இருக்கிறதா கடைசி பந்தியிலே இயேசு சொன்னார், இது என்னுடைய சரீரம், இது புதிய உடன்படிக்கையின் என் சொந்த ரத்தம், உங்களுக்காக சிந்தப்படுகிறது. இந்த இரத்தத்தின் மூலம் என் ஜீவனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வேத புத்தகத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்குரியது. அதற்காகவே அவர் சொன்னார், என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை செய்வேன். யாரும் அது மயக்கி போட விடாதே. இல்லை, அவர் சொன்ன வார்த்தை தான். அதோ சொன்னார், என் வாயிலே போய் வாயை விட்டு போன வார்த்தை சும்மா திரும்பாதன்னு சொல்லவில்லையா? ஏசாயா 55:11, என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். இதோ இங்கே என்ன சொல்லுகிறார், என் உதடுகளின் வாக்கை நான் மாற்றாமலும் இருப்பேன். So you ask, கேளுங்க. நடந்து தெரியவாக்கள் கேளுங்க, உங்களை வாகனத்தை கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் போவேன், உங்களுடைய ராஜ்யத்தை நான் பரப்ப வேண்டி இருக்கிறது. We need it and I want it. Demand பண்ணுங்க. இதோ நீ சொன்ன உடன்படிக்கையின் வார்த்தைகள், Give it Lord, உம்முடைய ராஜ்யத்துக்காக. இதோ நான் உமக்காக விஜயிப்பிக்கிறேன், உம்முடைய கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன். So we don't see, you know, go in terms of the covenant. அந்த கவனன்றின் படி நாங்கள் போறதில்லை, உடன்படிக்கையின் படி. எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு ஒரு நாள் வந்தது. தேவன் ஆபிரகாமுடைய அந்த பிள்ளையை அந்த நேரத்தில் ஈசாக்கை அவன் பலியாக கொடுத்ததுக்கு பிறகு ஆதியாகமம் 17 தேவன் அவன் கொல்லுவதை நிப்பாட்டினார். அதன் பிறகு அவருடைய பங்கிலே, அவருடைய பகுதியிலே அவர் இயேசு கிறிஸ்துவை மரணபரியாகவே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். நித்திய உடன்படிக்கை. இன்றைக்கு அவருக்குள்ளாக வைத்திருக்கும் விசுவாசத்தினாலே ஆபிரகாமனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவும் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். அவை யாவும் எங்களுக்கு இயேசுக்கு கொடுத்த சகல வாக்குத்தத்தங்களும் அவருக்குள்ளாக எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனக்கு சகோதரர்களே, இது ஆபிரகாமோடு தேவன் வைத்த முதலாவது உடன்படிக்கை. நம்பர் 1, and after some time, and he called him to bring Isaac. ஈசாக்கை கொண்டு வரும்படி கேட்டார். அதை இன்னும் ஒரு தடவையா அவருடைய உதவியோடு பார்த்துக் கொள்ளலாம். பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வசனம் வறுமையாய் திரும்பாது என்று சொன்னீர், அதற்காய் நன்றி கூறுகிறோம். கேட்ட இவர்கள் ஒவ்வொருவரும், இந்த வீடியோ மூலம் கேட்கிற ஒவ்வொருவரும், இந்த கேஸ் மூலம் கேட்கிற ஒவ்வொருவரும் வெளிச்சமடைந்து உம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பிடித்துக் கொள்வார்களாக, பெரிய பராக்கிரமம் செய்வார்களாக. தேவனை அறிந்த ஜனம் பராக்கிரமம் செய்யும் இந்த நாட்களில் என்று தானியில் கூறப்பட்டது நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்திலே பெற்றுக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன்.